அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 17 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த 15 இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள். மின் உற்பத்தி நிலையத்தால் நிலத்தடி நீர் மாசடைவதாக கூறி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போராட்டம் குறித்த விவரங்கள்.
10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கழிவு எண்ணெய் கலந்துள்ளது சொட்டு நீருடன். இதனால் பிரதேசத்தில் உள்ள சுமார் 30,000 மேற்பட்ட மக்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
புதிய அரசுக்கு ஆலோசனை கூற அமைக்கப்பட்டிருக்கின்ற குழுவின் செயல்பாடுகள் குறித்து மனோ கணேசன் அளித்த செவ்வி. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அரசியல் குறுக்கீடுகளை காரணம் காட்டி தணிக்கைத் துறையின் தலைவர் ராஜினாமா செய்திருக்கின்ற நிலையில் தணிக்கை துறையின் செயல்பாடுகள் குறித்த ஒரு ஆய்வு.
ஒவ்வொரு உறுப்பினரை பத்தி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த உறுப்பினர்கள் எல்லாம் வந்து சென்சார்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிடுற ரிஸ்கே அவங்க எடுக்க மாட்டாங்க. யார ஒரு படத்தை பாக்குறதுக்கு யாரை கூப்பிடலாம் கூப்பிடக்கூடாதுங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். பெல்ஜியம் நாட்டில் பெல்ஜியம் போலீசாரை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய சதி என்று அரசாங்கத்தால் விவரிக்கப்படும் சதி நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெல்ஜியம் முழுவதும் துருப்புகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலை ஒன்றை நடத்த தயார் நிலையில் இருந்தார்கள் என்று போலீசாரால் விவரிக்கப்படும் 13 பயங்கரவாத சந்தேக பேர் வழிகளை விசாரணையாளர்கள் தொடர்ந்தும் விசாரித்து வருகிறார்கள். கிழக்கு நகரான வேவியஸில் வியாழக்கிழமை நடந்த துப்பாக்கிச் சண்டை தொடர்பாக 5 மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட சில தூதரங்களுக்கு முன்னாலும் அன்ட்வர்ப் பகுதியில் உள்ள யூத மக்கள் வாழும் பகுதிகளிலும் பெல்ஜியம் ராணுவம் காவல் கடமையில் இருப்பதாக பெல்ஜியத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீவன் வேண்டர்புட் தெரிவித்திருக்கிறார். பிரான்சிலிருந்து வெளியாகும் சார்லி ஹெப்டோ வார சஞ்சிகையின் இவ்வார இதழில் முகமது நபியின் கேலி சித்திரம் வெளியிடப்பட்டமைக்கு நைஜர் நாட்டின் தலைநகர் நியாமேயில் 2 நாளாக நடத்தப்பட்ட கலவரங்களில் 3 தேவாலயங்களுக்கு தீமூட்டப்பட்டிருப்பதாக நைஜர் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிரெஞ்சு வர்த்தக நிறுவனங்கள், ஒரஞ்ச் டெலிஃபோன் கம்பெனி போன்றவற்றின் விற்பனை நிலையங்கள் நைஜர் நாட்டு தலைநகரில் தாக்கப்பட்டிருக்கின்றன. தலைநகர் நியாமேயில் வாழும் பிரெஞ்சு குடிமக்கள் இன்று வீட்டை விட்டு வெளியேறாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிரெஞ்சு தூதரகம் கேட்டிருக்கிறது. வீதிகளில் நின்று தலைநகரின் தேவாலயத்தின் மீது கற்களை வீசும் இளைஞர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்குவதற்காக கலவரம் அடக்கு போலீசார் தேவாலய வாசல்களில் காவலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வன்மைவாத இயக்கமான போகோஹராமை தோற்கடிக்க அனைத்துலக உதவி தேவை என்று கானா நாட்டின் அதிபர் ஜோன் மகாமா எமது பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதம் என்பது எந்த நாட்டில் தலை தூக்கினாலும் அது முழு உலகத்திற்குமே அச்சுறுத்தல் தான் என்று, எந்த ஒரு நாடும் தன்னந்தனியாக நின்று இஸ்லாமியவாதிகளை முறியடிக்க முடியாது என்றும் கானா அதிபர் மகாமா மேலும் கூறியிருக்கிறார். போக்கோஹாரம் என்ற வன்மைவாத அமைப்பிற்கு எதிரான பன்னாட்டு படையொன்றை அமைக்க ஆப்பிரிக்க ஒருமைப்பாட்டு அமைப்பின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் அடுத்த வாரம் கூட இருக்கிறார்கள் என்றும் அவர் சொன்னார். ஆனாலும் இந்த பன்னாட்டு படை செயல்பட ஆரம்பிக்கவே பல மாதங்கள் பிடிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மாலி நாட்டின் வடபகுதியில் இஸ்லாமிய வன்வாதிகள் என்று சந்தேகப்படும் குழுவினர் நடத்திய ஒரு தாக்குதலில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கிடால் என்ற நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரெஞ்சு ராணுவ முகாமில் துப்பாக்கிச் சூடுகள் வேட்டொலிகள் கேட்டன. கிடால் நகரவாசிகள் தகவல் தரும்போது இந்த ஐநா முகாமை தற்கொலை குண்டுதாரிகள் இருவர் கார் குண்டுகளால் தாக்கினார்கள் என்றும், சாட் நாட்டு சமாதான காவல்படை ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டார் என்றும், இன்னொருவருக்கு காயம்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2013 ஆண்டில் மாலி நாட்டின் வடபகுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய போது பிரான்ஸ் நாட்டின் தலைமையில் அங்கு நடத்தப்பட்ட ஒரு ராணுவ நடவடிக்கையில் இந்த கிளர்ச்சியாளர்கள் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அண்மை காலத்தில் வன்மவாதிகள் தாக்குதல் தீவிரமடைந்திருக்கின்றன. ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கான வான் சேவைகளை தாங்கள் முட்டாக நிறுத்தப்போவதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் 2வது சர்வதேச விமான நிலையம் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டையில் கடந்த ஆட்சியின் போது திறந்து வைக்கப்பட்டது. இந்த விமான நிலையத்திற்கு விமானங்களை இயக்குவது பெருமளவு இழப்புகளைத்தான் தங்களுக்கு ஏற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தெருக்கோடியில் இருக்கும் மளிகைக்கடை ஈட்டும் வருமானத்தை கூட இந்த விமான நிலையம் ஈட்டித்தரவில்லை என்று நாடாளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட ஒரு அறிக்கையிலே அரசு கூறியிருக்கிறது. சிறந்த நடிக நடிகர்களுக்கான ஆஸ்கார் விருதுக்கான தெரிவுப்பட்டியலில் வெள்ளையர்கள் மட்டுமே இடம் பிடித்துள்ள நிலையில் வருங்காலத்தில் ஆஸ்கார் விருதுக்கான பட்டியலில் வேறுபட்ட பின்னணிகளை கொண்டவர்கள் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை ஆஸ்கார் விருது வழங்கும் அமைப்பின் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். பல்வேறுபட்ட கருத்துக்களையும் குரல்களையும் எதிரொலிப்பதில் ஆஸ்கார் அமைப்பு பெரும் முன்னேற்றங்களை கொண்டு வர முயற்சிப்பதாக அந்த அமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள முதலாவது கருப்பினத்தவரான செரில் புனே ஐசாக்ஸ் தெரிவித்திருக்கிறார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து வடக்கு மாகாண சபையின் புதிய ஆளுநராக சிவில் நிர்வாக பின்பலம் கொண்டவரான பலிகக்காரா நியமிக்கப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை அதன் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார். ஜெயபிரகாஷ் நலசாமி.
நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்று. புதிய அரசாங்கமும் புதிய ஜனாதிபதியும் பள்ளிகார் அவர்களை நியமித்திருக்கின்றார்கள். அவர் நீண்ட காலம் அரசாங்க சபையில் வழிவிவாத சபையில் கடமை புரிந்தவர். ஐக்கிய நாடு சபையில் இலங்கையினுடைய பதிவிட பிரதிநிதியாக கடமை புரிந்தவர். நல்லிணக்க ஆணைக்குழுவில் அவரும் ஒரு உறுப்பினராக கடமை புரிந்தவர். வளமான சபை இயங்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து கடமை புரியக்கூடிய ஒருவர் என்று நாங்கள் கருதுகின்றோம். அவருடைய நியமனத்தை நாங்கள் வரவேற்கின்றோம்.
புதிய ஆளுநர் பழையக்கார பதவியேற்றதன் பின்னர் அவருக்கு முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனடியாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும்?
ஆளுநர் மக்களால் ஜனநாயக ரீதியாக தங்களுடைய இறைமையின் அடிப்படையில் தெரிவு செய்திருக்கின்ற மாகாண சபையும் அந்த சபையின் ஊடாக பதவியேற்றிருக்கின்ற முதலமைச்சரும் அமைச்சர் சபையும் தங்களுடைய கடமைகளை முழுமையாக முறையாக நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்காமல் உதவியாக இருக்க வேண்டியது அத்தியாவசியம். ஆனபடியால் வடமாகாண சபையும் ஆளுநரும் வடமாகாண சபையினுடைய அமைச்சர் சபையும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கு இடம் இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம்.
வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக சிவில் விவகாரங்களில் இராணுவத்தினுடைய தலையீடு மற்றதும் அதே போல பெருமளவு இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் கடந்த காலங்களில் குற்றம் சாட்டி வந்திருக்கிறீர்கள். அதே நேரம் தற்போதைய புதிய ஜனாதிபதி வடக்கிலிருந்து இராணுவத்தை குறைக்க போவதில்லை என்கின்ற கருத்துப்பட தெரிவித்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்தும் அங்கு இராணுவம் நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி அமைய போகிறது?
எல்லாவற்றையும் ஒன்றாக குவித்து ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தோடு எல்லாவற்றையும் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் வடக்கிலும் கிழக்கிலும் இராணுவ பிரசனம் சம்பந்தமாக அரசாங்கம் சில தகவல்களை திரட்டுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதனால் அரசாங்கம் பதவியேற்ற ஒரு வாரம்தான் முடிவடைந்திருக்கின்றது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இராணுவத்தை பற்றி காலப்போக்கில் என்ன விதமாக நடைபெறும் என்பதை நாங்கள் பார்ப்போம்.
கிழக்கு மாகாண சபையில் இதே வகையான ஆளுநர் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தீர்கள். அப்படியான உங்களுடைய கோரிக்கைக்கு என்ன வகையான பதில் கிடைத்திருக்கிறது அரசாங்க தரப்பிலிருந்து?
கிழக்கு மாகாண சபையிலும் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையை கொண்டு அது விரைவில் இடம்பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
கிழக்கு மாகாண சபையில் புதிய ஆட்சி மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன தற்போது?
கிழக்கு மாநிலத்து ஆட்சி ஒழுங்கு தற்பொழுது நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்கின்றது. அந்த சூழலில் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தற்பொழுது கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக அந்த விடயம் சம்பந்தமாக தற்பொழுது எதையும் நான் கூறக்கூடிய நிலையில் இல்லை.
இரா சம்பந்தர் அளித்த சுவைக்கேட்டீர்கள். யாழ்ப்பாணத்தில் மீன் பிறப்பாப்பிகள் மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் காரணமாக நிலத்தடி நீர் மாசுபடுவதாக கூறி ஒரு போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் உள்ள மின்பிறப்பாக்கிகள் மூலம் மின் உற்பத்தி செய்யும் நொதர்ன் பவர் என்ற நிறுவனத்தை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என கோரி சுன்னாகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் செயற்பாட்டினால் நிலத்தடியில் எண்ணெய் படிந்து நீர் மாசடைந்து கிணற்று நீரில் எண்ணெய் மிதப்பதாகவும் எனவே அந்த பிரதேச மக்களுக்கு தூய குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. சக்தி வாய்ந்த மின்பிறப்பாக்கிகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து யாழ்மாவட்ட பல பகுதிகளுக்கும் மின்சாரம் விநியோகித்து வந்த நொதர்ன் பவர் என்ற அனல் மின் நிலையத்தினால் நிலத்தடி நீர் மாசடைந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகளிடம் அந்த பிரதேச மக்கள் முறையிட்டிருந்தார்கள். எனினும் இது விடயத்தில் அதிகாரிகள் உரிய கவனம் எடுக்காத நிலையிலேயே புதிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக சுன்னாகம் கிழக்கு சனசமூக நிலைய தலைவரும் குடிநீரில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிரான குழுவின் தலைவருமாகிய கந்தசாமி கஜேந்திரன் அவர்கள் கூறுகின்றார்.
சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கழிவு எண்ணெய் கலந்துள்ளது சொட்டு நீருடன். இதனால் உமது பிரதேசத்தில் உள்ள சுமார் 30,000 மேற்பட்ட மக்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1,500 மாணவர்களுக்கு மேல் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பாடசாலை கிணறுகளின் கிணத்து நீருடன் இந்த கோயில் கலந்துள்ளது. நாங்கள் பிரதேச சபைக்கும் வடமாகாண சபைக்கும் நாங்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தோம். அத்துடன் நமது பிரதேச சுகாதார பிரிவு மற்றும் வடிகாலமைப்பு சபை என்பனவற்றிற்கு நாங்கள் இவை தொடர்பாக முறைப்பாடுகளை செய்திருந்தோம். அத்துடன் இது தொடர்பாக நாம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினையும் பதிவு செய்துள்ளோம். நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த வழக்கினை விசாரிப்பதற்குரிய அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பான விவாதம் தான் தற்பொழுது நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது
என்றார் கந்தசாமி கஜேந்திரன் அவர்கள். கிணற்று நீரில் கழிவு எண்ணெய் கலந்திருப்பது தொடர்பாக உங்கள் கம்பெனி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றதே என்று நொதன் பவர் கம்பெனியின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் லால் புரேரா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
කන්ඩමිනේෂන් එකට අපේ කම්පනියෙන් කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. අපි අපි ඒක ගැන
කනටි නීර් මාසඩේවදක්කම් எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிலத்தடி நீர் எப்படி மாசடைகின்றது என்பதும் எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. நேற்றைய தினம் நீதவான் குழுவினர் வந்து எமது கம்பெனியின் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து அவதானித்திருக்கின்றார்கள். நீர் மாசடைவதற்கு ஏதுவான காரணங்கள் எதுவும் அப்போது காணப்படவில்லை. எமது கம்பெனியின் செயற்பாட்டுக்கு தேவையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு எதிராக வேண்டுமென்றே குற்றம் சுமத்துகின்றார்கள் என்றார் நொதர்ன் பவர் கம்பெனியின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் லால் பெரேரா அவர்கள்.
புதிய அரசின் பணிகளை கண்காணித்து அதற்கு ஆலோசனை கூற தேசிய நிறைவேற்று சபை என்ற பெயரில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் பணிகள் குறித்து அதில் இடம்பெற்றிருக்கின்ற மனோ கணேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து நெறிப்படுத்தி வழிகாட்டும் ஸ்டேரிங் கமிட்டி என்று சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு சபையாக அது இருக்கிறது. இதிலே ஜனாதிபதி, பிரதமர் உட்பட இன்னும் 9 பேரும் சேர்ந்து 11 பேர் இருக்கின்றார்கள். இந்த சபையின் முதலாவது கூட்டம் கடந்த இன்னும் 2 நாட்களுக்கு முன்னே நடந்தது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையிலே இது கூடி நாட்டின் செயல்பாடுகளை, அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளை பற்றி கண்காணித்து உரிய வழிகாட்டுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது.
நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இதுபோன்ற பணிகளை செய்வதற்கு தானே அமைச்சரவை இருக்கிறது. அமைச்சரவைக்கு வெளியே, அரசியல் அமைப்புக்கு வெளியே நீங்கள் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன?
இலங்கையிலே முதல் முறையாக இரண்டு பெரிய கட்சிகளும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை இன்று நிறுவியிருக்கின்றன. கடந்த கால கட்டத்தில் கூட ஒரு முறை சந்திரிக்கா வடரனை குகா நடத்துவங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது சனவிக்ரமசிங்க தலைமையிலான பிரதமர் முறையிலான ஒரு ஆட்சி நிகழ்ந்தது. ஆனா அன்றைய நேரத்தில் இப்படியான கூட்டணி இருக்கவில்லை. இன்று அப்படி அல்ல. ஆகவே இத்தகைய புதிய ஒரு போக்கை வழிகாட்ட, நிர்வகிக்க, கண்காணிக்க தான் இத்தகைய சபை அவசியம் என்று நான் நினைக்கின்றேன்.
உங்களுடைய அதிகார வரம்பு என்னவாக இருக்கு?
இந்த சபைக்கான அதிகார வரம்பு இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். என்றாலும் கூட இந்த சபையின் முதல் கூட்டத்தின் போது நாங்கள் பல விஷயங்களை ஆராய்ந்திருந்தோம். பிரதமர் அவர்கள் இதற்கான ஒரு வரையறையை ஒரு மேலோட்டமாக விவரித்திருந்தார். முதலிலே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கண்காணிக்க வேண்டும். அதை அடுத்து 12 திருத்தத்தை நாங்கள் ஒழித்துவிட்டு மீண்டும் 17 திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதும், அதன் மூலமாக சுயாதீன ஆணைக்குழுக்களை நிறுவ வேண்டும் என்பதும் ஒரு தேவையாக இருக்கின்றது. ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரங்களை வெட்டி குறைத்து அவற்றை பாராளுமன்றத்துக்கு வழங்கி மீளவும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகள் இருக்கின்றன. இத்தகைய அரசமைப்பு திருத்தங்களை எல்லாம் நிறைப்படுத்தி, முறைப்படுத்தி, வழிப்படுத்தி அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதையடுத்து முக்கியமாக இந்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ந்த காணி கொலைகள் பற்றியும் நாங்கள் அன்று பேசியிருந்தோம். கிழக்குமான கரையோரம் முழுக்க உல்லாச விடுதியில் கட்டுவதற்காக கடந்த அரசாங்கத்தின் நெருக்கமானவர்கள் நிலம் அபகரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது அபகரிப்பு பற்றியும் உல்லாச விடுதிகள் பற்றியும் நாங்கள் ஆராய வேண்டும் என்று நாங்கள் திட்டவட்டமாக உரையாடி இருந்தோம். அது தவிர வடக்கு மாகாணத்திலே அந்த காடுவளம் அளிக்கப்பட்டு அங்கே அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்ட விஷயம் பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். தமிழ் கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்கள் இந்த விவகாரம் பற்றி காரசாரமாக அன்று கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். அதையும் நாங்கள் ஆராய இருக்கின்றோம்.
மனோ கணேசன் அளித்த செவிக்கிட்டீர்கள். இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த 15 இந்திய மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதையடுத்து இலங்கை சிறைகளில் இந்திய மீனவர்கள் எவரும் தற்போது இல்லை என்று இலங்கை அரசு கூறுகிறது. இதுகுறித்த செய்திகளுடன் பிபிசியின் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
புதிய அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நல்லெண்ண அடிப்படையில் இந்திய மீனவர்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் 10 பருத்தித்துறை கடற்பரப்பில் காங்கேசம் துறை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 43 இந்திய மீனவர்களில் 28 பேர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். எனினும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 15 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. அவ்வாறு விடுதலை செய்யப்படாதிருந்தவர்களே சட்டமா அதிபரின் உத்தரவுக்கு அமைய உடைய இப்போது பருத்தித்துறை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
15 நேரங்களை விடுவிக்குமாறு எனக்கு நேற்று சட்டமாதிர திணைக்களத்தில் இருந்து அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்றது. அதன் பிரகாரம் பருத்தித்துறை பகுதி வீரவான் ஆன நடராஜா அவர்கள் அவர்களை விடுதலைக்கு உத்தரவிட்டார். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட இந்திய நிறுவன 15 பேரையும் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய துணை தீவிர அதிகாரிகளிடம் கையளித்திருக்கின்றோம். அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்
என்றார் ரமேஷ் கண்ணா அவர்கள்.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய செய்திகள். சர்ச்சைக்குரிய சாமியார் ஒருவர் இயக்கி நடித்த படத்தை திரையிட அனுமதிப்பது தொடர்பாக எழுந்த கருத்து முரண்பாடுகளை அடுத்து இந்திய தணிக்கைத்துறையின் தலைவர் பதவி விலகியது குறித்து ஏற்கனவே தமிழோசையில் பார்த்தோம். தற்போது மேலும் பல தணிக்கைக்குழு அதிகாரிகள் தங்களின் ராஜினாமா கடிதங்களை அளித்திருக்கின்றனர். இந்நிலையில் தணிக்கைக்குழு எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியும் என்று ஆராய்கின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக இருந்த லீலா சாம்சன் நேற்று ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் தணிக்கை வாரியத்தின் மேலும் பல உறுப்பினர்கள் இன்று தங்கள் ராஜினாமா கடிதங்களை தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளனர். லீலா சாம்சனின் ராஜினாமாவும் அதைத் தொடர்ந்த பிற உறுப்பினர்களின் ராஜினாமாக்களும் இந்திய தணிக்கை வாரியம் குறித்த விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. 1952 இயற்றப்பட்ட சினிமாட்டோகிராப் சட்டம் 1983 திருத்தப்பட்டு தற்போது வரை அதன் விதிமுறைகளே அமலில் இருந்து வருகின்றன. ஒரு தலைமையகத்துடனும் 9 பிராந்திய மையங்களுடனும் இயங்கி வரும் இந்திய தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர்களை அரசு நியமிக்கிறது. இந்த உறுப்பினர்கள் திரைப்படங்களை பார்த்து அதற்கான சான்றிதழ்களை வழங்குகிறார்கள். தற்போது இந்தியாவில் 4 வகையான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. திரைப்படங்கள் குறித்து முடிவெடுப்பதில் தங்களுக்கு நேரடியாக அழுத்தங்கள் தரப்பட்டன என்று லீலா சாம்சன் கூறியிருக்கும் நிலையில் சென்னையை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரும் பிராந்திய தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருந்த ஜோதி இந்த அழுத்தங்கள் மறைமுகமாகத்தான் வந்தன என்கிறார்.
அரசியல் அழுத்தம் வந்து தணிக்கைக்குழு அதிகாரிகளுக்கு டைரக்டா வரும். அப்ப அந்த அதிகாரிகள் அந்த அழுத்தத்துக்கு பணிகிறவங்களா இருந்தா அதை ஒட்டி வந்து ஆட்களை கூப்பிட்டுக்குவாங்க. அழுத்தத்துக்கு பக்காதவங்களா இருந்தா அவங்க வந்து ஃபேரா அவங்க சென்சார் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல தயாரிப்பாளரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க தெரிஞ்ச நண்பர்கள் மூலமா. அது அது நடக்கதா செய்யும். கூட இருக்கிறவங்க வந்து நீங்க தான் திருப்பி அதேதான் நீங்க சில கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு கிளியர் கட்டான வியூ இருக்கும். சோ கேட்காதவங்ககிட்ட அவங்க வந்து ஏன் சொல்ல போறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சொல்ல பட் ஆனா இதுல வந்து இன்ஃபுளுயன்ஸும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஒரு திரைப்படம் மேல்முறையீட்டிற்காக வந்தால் பெரிதாக கண்டிப்பு காட்டாத உறுப்பினர்களே படத்தை பார்க்க அழைக்கப்படுவார்கள் என்கிறார் ஜோதி.
அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல கிளியர் ஆகி ஆகல அப்படின்னா செகண்ட் டைம் ஒரு பேனல் வைக்க முடியும். 10 மெம்பர் பேனல் வைப்பாங்க. ஒவ்வொரு உறுப்பினரை பத்தி அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சோ அப்ப இந்த உறுப்பினர்கள்லாம் வந்து சென்சார்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிடுற ரிஸ்கே அவங்க எடுக்க மாட்டாங்க. யார ஒரு படத்தை பாக்குறதுக்கு யார கூப்பிடலாம் கூப்பிடக்கூடாதுங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
படங்களை தணிக்கை செய்வது மட்டுமல்ல சினிமாவை உன்னதத்தை நோக்கி கொண்டு செல்வதும் தணிக்கையின் நோக்கம்தான். ஆனால் அரசியல் தலையீடுகள் அதனை கெடுத்து விடுகின்றன என்கிறார் சினிமா விமர்சகர் தியடோர் பாஸ்கரன்.
தணிக்கை வாரியத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா திரைப்படத்தின் சினிமாவின் தரத்தை உயர்த்துவது. தணிக்கை வந்து இது வேண்டாங்கிறது வெட்டுறது மட்டும் இல்லை, அதனுடைய அணுகுமுறை மூலம் தணிக்கை வாரியம் சினிமாவின் தரத்தை உயர்த்த வேண்டும், ஒரு உன்னதத்தை எட்ட வேண்டும். ஆனா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அதற்கு இயந்து போறவங்களை தலைவரா போடுற பழக்கம் வந்து பலவித பிரச்சனைகளை உருவாக்குது. இது வந்து இந்திய சினிமாவுக்கும் இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்கும் உகந்ததல்ல.
சினிமா தணிக்கை என்பது இன்னமும் காலனி ஆதிக்க காலத்தில் இருந்த விதிமுறைகளோடு இருக்கிறது. அதன் அடிப்படையையே மாற்ற வேண்டும் என்கிறார் பாஸ்கரன்.
சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்திய அரசு சினிமாவை பற்றி ஒரு அதை வந்து அடக்கியே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில தான் இருந்திருக்காங்க. அதை மாத்தணும், அதுக்கு ஒரு அடிப்படையான மாறுதல் தேவையா இருக்கு. அந்த அடிப்படையான மாறுதலுக்கு சினிமா தொழிலையும் தொழில் அதிபர்களையும் அவங்க பங்களிப்பு தேவையில்ல.
தொலைக்காட்சி இணையம் போன்றவற்றில் வரும் காட்சிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலையில் சினிமா தணிக்கை முறையும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் சினிமா மீது ஆர்வம் கொண்டவர்கள்.
செய்திகளை வழங்கியவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழகத்தில் ஹிந்துத்துவ அமைப்புகள் மற்றும் ஜாதி அமைப்புகளால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை அடுத்து மாதுருபாகன் என்ற புதினத்தை எழுதிய பெருமாள் முருகன் இனி தான் எழுதப்போவதில்லை என்று கடந்த வாரம் அறிவித்தார். அரசியல் பிரமுகர்களும் பெரும் தொழில் நிறுவனங்களும் தமக்கு சாதகம் இல்லாத புத்தகங்களை தடுக்க சட்டப்படியும் சட்டத்தை மீறியும் பல நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கின்றன. சோனியா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்ற ஒரு புத்தகம் கடந்த பல ஆண்டுகளாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் ஒரு புத்தகத்தை இந்தியா டுடே நாளிதழின் முன்னாள் ஆசிரியர் வாசந்தி எழுதினார். அந்த புத்தகத்திற்கு ஜெயலலிதா சட்டப்படி தடை பெற்றார். நீதிமன்றங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக செயல்படாத போது எத்தகைய நடவடிக்கைகளை ஒரு படைப்பாளர் எடுக்க முடியும் என்பது குறித்தும் ஜெயலலிதா குறித்து எழுதப்பட்ட புத்தகம் குறித்தும் வாசந்தி அவர்களிடம் பேசினேன்.
அந்த புத்தகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தையே வந்து கோர்ட் இன்ஜங்ஷன் வாங்கிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். பெங்குவின் வந்து கோர்ட்ல சந்திச்சாங்க. அது வந்து ஒரு வருஷம் போல அந்த வழக்கு தொடர்ந்தது. அதுல வந்து உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா வந்து பெரும்பான்மை பலத்தோட ஆட்சிக்கு வந்தவங்க, ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது எல்லா அமைப்புகளுமே அதுக்கு வந்து கொஞ்சம் கீழ் பணியக்கூடிய ஒரு மனநிலை வந்துடுறது. நீதித்துறையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அது நீதித்துறையும் வந்து அதற்கு அப்பாற்பட்டதில்லை. சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு பாருங்க, அதுவும் ஆளும் அமைப்பு, அதை எதிர்க்கக்கூடிய வலிமை வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கவே முடியாது. எந்த நீதித்துறையும் உங்களுக்கு வந்து ஆதரவும் கொடுக்காது.
சென்னை உயர் நீதிமன்றம் அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாதுன்னு தீர்ப்பளிச்சுச்சா, என்ன ஆச்சு?
அதாவது ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட், இந்த ஜட்ஜு வந்து பர்மனன்ட் இன்ஜங்ஷன் கொடுத்துட்டார். இதுவே தீர்ப்பே வந்து ரொம்பவும் ஒரு அபத்தமான தீர்ப்பு.
அவர் நிரந்தர தடை கொடுத்திருந்தால் கூட நீங்கள் அதை உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடையை உடைக்க பார்த்திருக்காமல்லவா?
இப்பவும் ஏதோ நடக்கிறது, வழக்கு இருக்கு உயர் நீதிமன்றத்துலன்னு சொல்றாங்க இப்போ. அது வந்து ஆனாக்கா பெங்குவினுக்கும் வந்து பப்ளிஷர்களுக்கும் அழுத்து போடுறது இல்லையா, வந்து எந்த பதிப்பாளருமே என்ன சமூக சேவைக்காக பதிக்கிறார் புத்தகங்கள்லாம், அதுவும் ஒரு வியாபாரம் தானே.
ஆனால் சக எழுத்தாளர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆதரவு வழங்கினாங்க?
யாருமே மூச்சே எடுக்கல, யாருமே வாய திறக்கல, தமிழ்நாட்டிலயும் சரி வடநாட்டிலயும் சரி. வந்து ஏன்னாக்க வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபர் வந்து ஆட்சியில இருக்கும் போது எல்லாருமே பயப்படுறாங்க. எழுத்தாளர்கள் முதற்கொண்டு எழுத்தாளர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகைகள் வேண்டுமானாலும் பயப்படலாம், அது வந்து அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்காது, இல்லைன்னா டெஃபமேஷன் சூட் போட்டு இது கோர்ட்டுக்கு இழுத்தால் எந்த பத்திரிகை வந்து அதெல்லாம் தாங்கும், எத்தனை நாளைக்கு தாங்கும்?
இப்போ உங்களுடைய புத்தகத்துக்காவது ஒரு சட்ட ரீதியான தடையை அவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் சில சினிமாக்களுக்கு சில புத்தகங்களுக்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான தடையும் வைக்கப்படுகிறது. இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் பற்றி எழுதிய புத்தகமும் வேதாந்தா குழுமம் பற்றி எழுதப்பட்ட புத்தகமும் இந்தியாவில் விற்பனைக்கே வரல.
ஏன்னா அவ்வளோ செல்வாக்கு, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ செல்வாக்கு இருக்கு பாருங்க. பிசினஸ் கார்பரேட்டுக்கெல்லாம் நல்ல செல்வாக்கு இருக்கு. இப்போ பப்ளிஷர்ஸ் வந்து இந்த பெங்குவின் என்ன பயப்பட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய புத்தகங்களை எரிச்சிருவாங்க, அவங்களுடைய கடைகளை வந்து நாசம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பயந்தாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய நஷ்டம். அதுவும் பெங்குவின்ங்கிறது அது ஒரு உலக ஸ்தாபனம் மாதிரி இல்லையா, அவங்க வந்து தே ஆர் ஆன்சரபிள் டு ஹையர் அத்தாரிட்டி, இங்க இந்தியாவில் இருக்கிற கம்பெனி இல்லையா. அதனால வந்து இது எது வந்து ஏதாவது சங்கடம் விளைவிக்கும் போல இருந்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப தூரம் ரொம்ப நம்ம இதுக்காக நம்ம போராட முடியாது.
ஆனா இது போன்ற பெரிய நிறுவனங்கள் தான் இது போன்ற அழுத்தங்களை சமாளிக்க முடியும். வெண்டி தோனிகருடைய அந்த புத்தகத்தையும் அழிக்கிறதுக்கு பெங்குவின் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்த இந்த ஒரு அராஜக போக்கை, ஒரு சைப்புத்தன்மையற்ற போக்குக்கு எங்க முடிவு கட்டணும், யார் மணி கட்டுறது?
அவங்க பண்ணலாங்கிறது தான் நிறைய விமர்சனங்கள் எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்களே, பெங்குவின் வந்து பண்ணது தப்புன்னு தான் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியும், அவங்க வந்து திஸ் ஃபார் அண்ட் நோ ஃபர்தர் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னாக்க நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நான் வந்து அப்படி தனிப்பட்ட முறையில நான் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது போடுறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பும் இல்லை. உண்மையில என்ன ஆறுது தெரியுமா, இந்த மாதிரியான தடைகள்லாம் அப்படியே எழுத்தாளனை வந்து அப்படியே ஒடிச்சு விடுறது, அப்படியே மனசை அப்படியே முறிச்சுடுறது. எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அரசியல் விஷயமான கட்டுரைகளை எழுதுறதுக்கே கை வரல, அவ்வளவு தூரம் மனசு நொந்து போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு புரியல, நான் என்ன செய்ய முடியும்?
எழுத்தாளரும் இந்தியா டுடே நாளிதழின் இந்தியா டுடே இதழின் முன்னாள் ஆசிரியருமான வாசந்தி அளித்த செவியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு சீவகன் மற்றும் மணிவண்ணன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
இலங்கையில் நடந்து முடிந்த தேர்தல் குறித்து எழுதுகின்ற காயல்பட்டினம் நேர் மக்கி நுகு தம்பி, அங்கு ஒரு அமைதி புரட்சி நடந்திருக்கின்றது என்பதை முடிவு காட்டுகின்றது. இலங்கையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து குண்டு சத்தத்தை இல்லாமலாக்கியவர் ராஜபக்சே என்பதில் அந்த நாட்டு மக்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தன் வசமாக்கி கொண்டு அந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை எடுத்தறிந்து பேசுவதையும் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கின்றது. அது மருந்து மாத்திரைக்கு மாத்திரமல்ல, மனித இனத்துக்கும் தான் என்றவர்கள் இருக்கின்றார்.
இலங்கையில் போப்பாண்டவர் விஜயம் குறித்த செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்மல் ஆரிஃபின், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொழும்பு வந்திறங்கிய செய்தியும் அவரது திருப்பயணச் செய்திகளும் கொழும்பில் தரப்பட்ட மகத்தான வரவேற்பையும் காணொலியிலும் செய்தியிலும் கண்டும் கேட்டும் மகிழ்ந்தேன். திருத்தந்தை அவர்கள் ஜோசப் வாஸ் பாதையை பின்பற்றுங்கள் என்று கூறிய அறிவுரையும் சிறப்பாக இருந்தது என்கிறார்.
ஷார்லி எப்தோ பத்திரிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் சர்வவர்ணன், துப்பாக்கி பிடிப்பவனுக்கு கையில் இருக்கும் துப்பாக்கி இருக்கும் மாத்திரம்தான் பலம், ஆனால் பேனா பிடிப்பவர்கள் மறைந்தாலும் அவர்களின் மைத்துளிகள் சொன்ன உண்மைகள் உறங்குவதில்லை என்பவற்றுக்கு சாட்சிதான் ஷார்லி பத்திரிகை தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் மிக அதிகமான மக்கள் கலந்து கொண்ட ஊர்வலமாகும் என்று இருக்கின்றார்.
மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம் எழுதும் மின்னஞ்சலில், இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தலில் மைத்திரி சிறிசேன தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போதைய நிலை வரையில் செய்திகளை சுடச்சுடவும் விறுவிறுப்பாகவும் வழங்கிய தமிழோசையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்கிறார்.
சல்மான்கான் இலங்கை சென்றதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், சல்மான்கான் ஒரு நடிகர், அவருக்கு காசு கொடுத்தால் அவர் எங்கு வேண்டுமானாலும் வந்து நடிப்பார், ஆடுவார். இதைத்தான் அவர் இலங்கையிலும் செய்திருக்கின்றார். இதற்காகத்தான் நாம் தமிழர் வைகோ போன்றவர்கள் ஏன் தேவையில்லாமல் போராட்டம் நடத்துகின்றார்கள்? இதற்கு பதில், இவர்கள் காசு கொடுத்து சல்மான்கானை ராஜபக்சேக்கு எதிராக பேசச் சொல்லலாமே என்று இருக்கின்றார்.
சிரியாவில் ஐசிஸ் அமைப்பினர் 24 மணி நேரத்தில் 15 பேரை கொன்றனர் என்ற செய்தி குறித்து கலிபோர்னியாவிலிருந்து எழுதும் வீட்டி ரவிச்சந்திரன், அழிவை நோக்கி செல்கிறது ஐசிஸ். அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதைத் தவிர வேறு ஒன்றும் தெரியாது போல் உள்ளது இவர்களுக்கு. குர்திஷ் படைகள் விரட்டி அடிக்கின்றனர் இப்பொழுது என்கிறார்.
மாதுருபாகன் நாவல் சர்ச்சையில் திமுக பொருளாளர் முக ஸ்டாலின் கருத்துரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பது பற்றிய செய்தி பற்றி ஃபேஸ்புக்கில் கருத்தெழுதியிருக்கின்ற மெல்பர்ன் நேயர் முத்துக்குமார் ராதாகிருஷ்ணன், ஸ்டாலின் அவர்களின் கருத்து மிகவும் சரியானது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் பழக்கத்தை இப்பொழுது இந்துமணி போன்றவர்களும் கடைபிடிக்கின்றார்கள். இது எங்கு போய் முடியுமோ தெரியாது என்று இருக்கின்றார்.
வடக்கு கிழக்கு மலையக வாக்குகளிலேயே தோற்றுள்ளேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியதாக வந்த செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் கனடாவின் மகா நடராஜா, அதிபர் தேர்தலுக்கு இன்னும் இரு வருடங்கள் இருக்கையில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தி தன்காசிலேயே தனக்கு சூன்யம் வைத்துக் கொண்டவர் இவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இதே விஷயம் குறித்து கருத்தெழுதியிருக்கின்ற சந்திரகிரி ராஜா பிரகலாதன் என்னும் நேயர், தமிழர்களுக்கு செய்ததற்கு கிடைத்த பலன் இது என்று கூறியிருக்கின்றார்.
மைத்ரிபாலவின் வெற்றியை வடக்கு தமிழர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினார்கள் என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் முல்லைமதி, நிபந்தனையின்றி தமிழர்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள், மைத்ரிபால சிறிசேனா எங்களுக்கு எதை வழங்க இருக்கின்றார் என்று பொறுத்திருந்து பாருங்கள். சில மாற்றங்கள் நிகழத்தான் இருக்கிறது, அதனால் தமிழினம் திருப்தி அடைந்து விடக்கூடியதாக இருக்கும் என்று என்னால் எண்ண முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார்.
பன்னிமகன் நேரோ, இது மைத்திரியின் வெற்றி அல்ல, இது மைந்தவின் தோல்வி என்று கூறியிருக்கின்றார்.
மைத்ரிபாலவின் பதவியேற்பு குறித்து கருத்து எழுதியிருக்கும் ஷான் எனும் நேயர், தேர்தல் ஆணையர் அவர்களுக்கு நாட்டு மக்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவரும் கண்காணிப்பு குழுவினரும் மனசுத்தியோடு திறமையுடன் பணியாற்றியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
மலையக மக்கள் சுதந்திரமாக சிந்தித்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்று இதொகாவின் முத்துசிவலிங்கம் கூறியமை பற்றி கருத்தெழுதியிருக்கின்ற மகேஸ்வர ராஜா சுப்பிரமணியம் வீரபத்ரன் என்ற நேயர், மக்களை இன்னமும் முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மலையக தலைமைகளுக்கு இது ஒரு நல்ல பாடம், முடிந்தால் வென்று காட்டுங்கள் என்று சவால் விட்டீர்கள், வென்று காட்டிவிட்டார்கள் மக்கள். இனி என்ன, உங்களுடைய பேரும் பேசும் சக்தி அறவே போய்விட்டது, இனிமேலாவது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் SP ராஜ் எனும் நேயர், மலையக மக்களுக்கு அறிவு வளர்ச்சி வந்ததே உங்களால் தான் என்பதையும், மலையக தமிழர் இனியும் அந்த தொண்டை மாநிலம் ஏமாறுவதாக இல்லை என்பதையும் தொழிலாளர் காங்கிரஸ் ஒத்துக்கொள்ள வேண்டும். மாபெரும் சக்தி உள்ள கட்சியனில் ஒருபோதும் சாராயம் கொடுத்து வாக்கு கேட்க வேண்டிய நிலை அந்த மானுக்கு வந்திருக்காது என்று கூறியிருக்கிறார்.
முகமது ஜமீஸ் எனும் நேயர், ஆதிக்கவாதிகளும் அராஜக பேர்வழிகளிலும் என்னதான் மதவாதம் இனவாதம் மொழிவாதம் போன்ற குறுகிய சிந்தனைகளை ஊட்டி வளர்த்தாலும் மக்கள் தங்களுக்கு சமத்துவம் சமவாழ்வு சகோதரத்துவம் ஜனநாயகம் போன்ற முன்னோரிய மானிட வாழ்க்கை முறையைத்தான் வேண்டியிருக்கின்றார்கள் என்பதை இலங்கை தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
இனி தலைப்புச் செய்திகள்.
பெல்ஜியத்தில் பெல்ஜியம் போலீசாரை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய சிலை முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து துருப்புகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ராஜபக்சே சர்வதேச விமானத்திற்கான வான சேவைகளை தாங்கள் முட்டாக நிறுத்தப்போவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அறிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.